பழைய ஏற்பாடுல இருக்கிற ரொம்ப ஆரம்ப புத்தகம் ஆறாவது புக், அந்த புக்ல இருந்து நம்ம படிச்சுட்டு வரோம். ஆண்டவர் அவருடைய வார்த்தைகள் எழுதும் போதே அவருடைய தேவ ஜனங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பிரின்சிபல்ஸ், கொள்கைகளை ஆரம்பத்திலிருந்தே அவர் சொல்லிட்டு வந்திருக்கிறார். இந்த ஏழாவது அதிகாரத்தை வந்து நம்ம பார்த்துட்டு வரும்போது அது ரொம்ப கம்பீரமான ஒரு அதிகாரமா நமக்கு இருந்திருக்கு. அதை நம்ம ஒரு விதத்துல சொல்ல போனா ஸ்லோ மோஷன்ல தான் பாத்துட்டு வரோம் இல்லைங்களா. மத்ததெல்லாம் ஒரு ஒரு வாரம் பாத்துட்டு வந்துட்டோம். இங்க கொஞ்ச நேரம் பார்க்கிங் நம்ம பண்ணிருக்கிறோம், நிறைய காரியங்கள் படிச்சுட்டு வரோம். இதுல இதுவரைக்கும் என்ன பார்த்திருக்கிறோம் பார்த்தோம்னா, அங்க ஒரு பாவம் நடந்தது, ஆக்கானுடைய பாவம் நடந்ததை பத்தி நம்ம பார்த்தோம். அது வசனம் ஒன்னு விவரிக்கிறத பாக்குறோம். அந்த பாவத்தின் கனி 2-5 வரைக்கும் பார்க்கிறோம். அந்த பாவத்தின் கனி 6 வசனத்திலிருந்து தொடர்ந்து என்ன வருதுன்னா, அந்த அதிகாரத்தில் அந்த பாவம் நடந்து போன பாவத்தை ஆண்டவர் எப்படி சுத்திகரிக்கிறார் அப்படின்றத, கிளென்சிங் அப்படின்னு பார்த்துட்டு வரோம். அந்த 6-9 வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து யோசுவாவுடைய ஜபத்தை நம்ம பார்த்தோம். யோசுவா அந்த பாவத்தை உணர்ந்து தான் முகம் குப்புற உழுவுறத, அந்த தோல்வியை பார்த்து முகம் குப்புற உழுவுறத நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் 10-15 வரைக்கும் ஆண்டவர் யோசுவாவுடைய ஜபத்துக்கு கொடுக்கிற பதிலை நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. அதை தான் நம்ம தொடர்ந்து விவரமா பார்த்துட்டு வரோம். அவர் கொடுத்த பதில் என்ன, 10-11 வரைக்கும் அவங்க பாவம், அவங்களுடைய பாவத்தை 5 அவர் விவரிக்கிறார், குற்றப்படுத்துறார் அவங்கள. அப்புறம் 12 வசனத்தில் அவர் கொடுத்த அல்டிமேட்டம் போன வாரம் நம்ம பார்த்தோம். நீங்க இந்த சாபக்கேடானதை உங்களுக்கு மத்தியிலிருந்து நீங்கள் எடுக்காவிட்டால் நான் உங்களோடு இருப்பதில்லை அப்படின்ற பயங்கரமான ஒரு அல்டிமேட்டம் ஆண்டவர் கொடுத்ததை பார்க்கிறோம். 13 வசனத்தில் அவங்களை பரிசுத்தமாக்குதலுக்கு அழைக்கிறத பார்க்கிறோம். எழுந்திரு ஜனங்களை நீ பரிசுத்தம் பண்ணு அப்படின்றார். 14 அதை பரிசுத்தம் பண்ணிட்டு அந்த ஜனங்களை அவர் எப்படி ஆராய வேண்டும், இந்த பாவத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்களை எப்படி ஆராயணும் அப்படின்றாரு. இப்போ நம்ம இந்த வாரம் பார்க்க போறது 15-16 பார்க்க போறோம். அதுல என்ன 2 காரியங்களை பார்க்கணும்னு நினைக்கிறேன். முதலாவது, அந்த பாவம் செய்தவனுக்கு கிடைக்கிற தண்டனை பத்தி ஆண்டவர் அங்க விவரிக்கிறார், அந்த பாவம் செஞ்சவனுக்கு கிடைக்கிற தண்டனை. அடுத்ததாக அது கூட சேர்த்து யோசுவாவுடைய கீழ்ப்படிதலை பத்தி பார்க்கணும். இது 2 நம்ம படிச்சுக்க போறோம். 2 தலைப்புல நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். முதலாவது தலைப்பு, ஒரு கடினப்பட்ட இருதயம் நம்ம பார்க்கலாம். ஆக்கானுடைய ஒரு பாவத்துல அவனுக்கு வரப்போற தண்டனையில கடினப்பட்ட இருதயத்தை நம்ம பார்க்கலாம். இன்னொரு விதத்துல யோசுவாவுடைய கீழ்ப்படிதல்ல ஒரு நொறுங்குண்ட இருதயத்தை நம்ம பார்க்கலாம். பாருங்களா, இந்த 2 தலைப்பு தான், கடினப்பட்ட ஒரு இருதயம், நொறுங்குண்ட ஒரு இருதயம். இது 2 நம்ம பார்க்குவோம். இத பாத்தீங்கன்னா 15 வசனத்தில் ஆண்டவர் என்ன சொல்றாரு, அந்த தண்டனை, ஒரு அவனுக்கு வரப்போற தண்டனையை பத்தி அவர் சொல்றாரு. நான் அது எப்படியெல்லாம் அவங்கள ஆராயணும், கோத்திரம் கோத்திரமாக கொண்டு வந்து, வம்சம் வம்சமாக கொண்டு வந்து, குடும்பம் குடும்பமாக கொண்டு வந்து, ஆண்டவர் எந்த மனுஷனை பாயிண்ட் பண்றாரோ அந்த மனுஷன் தான் பாவம் செஞ்சவர். அப்படி நீங்க கண்டுபிடிக்கிற மனுஷனை நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு 15 வசனத்தில் சொல்றாரு. பாருங்களா, அந்த வசனத்தை வாசிப்போம்.
அப்பொழுது சாபத்தீடானதை எடுத்தவனாய் கண்டுபிடிக்கப்படுகிறவன் கர்த்தரின் உடன்படிக்கையை மீறி இஸ்ரவேலிலே மதிக்கேடான காரியத்தை செய்தபடியினால் அவனும் அவனுக்குள்ள யாவும் அக்கினியால் சுட்டரிக்கப்படக்கடவது என்றார்.
பாருங்களேன், 4 காரியத்தை அந்த வசனத்தில் ஆண்டவர் சொல்றதை நீங்க பார்க்கலாம். 4 காரியம் என்ன, அவனுக்கு வரப்போற தண்டனையை குறித்த 4 காரியங்கள் என்ன. முதலாவது, அவன் தண்டனை நிச்சயமா அவனுக்கு வரும்ன்றது அந்த வசனத்தில் உறுதியா சொல்றார். கண்டுபிடிக்கிறவனை இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா இருக்கும், தௌ ஷல்ட் அப்படின்ற மாதிரி வரும். அப்படின்னா அந்த அவனுடைய அவனுக்கு வரப்போற தண்டனையுடைய கண்டுபிடிச்சா கண்டுபிடிக்கலாம், ஒருவேளை நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா இப்படி செய்யுங்க அப்படியெல்லாம் பேச்சு இல்ல. நிச்சயமா அவனுக்கு தண்டனை வரும், அவனுக்கு வரப்போற தண்டனையுடைய நிச்சயத்தை ரொம்ப ஆழமா ஸ்ட்ராங்கா ஆண்டவர் அங்க சொல்றத பாக்கலாம். நிச்சயமா வரும். அது மாத்திரம் இல்ல, அந்த தண்டனை த ஆப்ஜெக்ட் ஆஃப் த பனிஷ்மெண்ட் அப்படின்லாம், அந்த தண்டனை யாருக்கு கொடுக்கணும் அப்படின்றத அவர் என்ன சொல்றாரு, அவனுக்கு மாத்திரம் இல்லை, அவனுக்கும் அவன் உடம்புல ஏற்படுற தண்டனை மாத்திரம் இல்லாம அவனுக்குரிய யாவும், அப்படின்னா அவனுடைய குடும்பம் முழுவதற்காக, அவனுடைய பொருட்கள் எல்லாமே, இல்லைங்களா, குடும்பத்தையும் சேர்த்து தான் தண்டனை கொடுக்கணும். ஏன் கடவுள் குடும்பத்தையும் சேர்க்கிறார், அந்த குடும்பங்கள் என்ன பண்ணுச்சு, அந்த குழந்தைகள் என்ன பண்ணுச்சு, இதெல்லாம் ரொம்ப அநியாயம் இல்லையான்னு நமக்கு கேட்கலான்னு வருது. அந்த தண்டனை வரும்போது அது குறித்து விவரமா நான் சொல்றேன், பல வசனங்கள் பார்க்கலாம். ஆனா இப்ப சுருக்கமா சொல்ல வேண்டியது என்னன்னா, வேதம் வந்து நமக்கு கிளியரா என்ன சொல்லுது, ஒவ்வொரு மனுஷனும் இந்த உலகத்தில் அவன் வாழ்றது வந்து அவனுக்காக அவன் மட்டும் ஒரு முட்டையில வாழல இல்லைங்களா, இல்ல ஒரு காட்டுல வாழல, தனிப்பட்ட ஒரு காட்டு மனுஷன் மாதிரி அவன் இந்த உலகத்தில் ஒரு பயங்கரமான உறவுகளுக்குள்ள வாழ்றான். நம்ம செய்யற பாவங்கள் நம்மளை ஒண்டி பாதிக்காது, அவனுக்கு நெருங்கிய இருக்கிற உறவுகளை ரொம்ப பாதிக்கும் ஒரு மனுஷன். ஒரு அது ரொம்ப பொதுவா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நம்ம ஒரு உறவுகளுக்குள்ள மற்றவர்களுக்குள்ள வாழ்ற ரொம்ப விசேஷமா நம்ம குடும்பத்துக்குள்ள வாழும் போது நம்ம குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுறதோ நம்ம குடும்பங்கள் சபிக்கப்படுறதோ நம்மளுடைய நடத்தையை பொறுத்து கூட இருக்கு. பாருங்களேன், அது ரொம்ப முக்கியம். புதிய ஏற்பாட்டிலயும் அதுக்கு பல வசனங்கள் இருக்கு. இப்ப நம்ம பார்த்தோம்னா நமக்கு நேரம் ஆயிடும், அதை நம்ம புரிஞ்சுக்க பார்க்கணும். அது மாத்திரம் இல்லாம அந்த வேதம் தெளிவாக நமக்கு சொல்றத பாக்குறோம் இல்லைங்களா. அந்த தண்டனை வந்து அவனுடைய குடும்பத்துக்கும் அவனுடைய எல்லா பொருளுக்கும் வரணும். முதலாவது அந்த தண்டனையுடைய நிச்சயம், ரெண்டாவது அந்த தண்டனை யாருக்கு வரணும் அப்படின்றாரு. இதெல்லாம் ஆக்கான்னு அங்க கேட்டுக்கிட்டு இருக்காரு. யோசிச்சு பாருங்க, ஆயிரக்கணக்கான மக்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் போகுது, ஆண்டவர் பேசுறாரு, இதெல்லாம் ஆக்கான்னு கேட்கிறாரு. தண்டனை நிச்சயமா வரும், நிச்சயமா கண்டுபிடிச்சிடுவாங்க. ரெண்டாவது அந்த தண்டனை எனக்கும் வரும், என்னுடைய மனைவி நான் நேசித்து திருமணம் பண்ணி கொண்டு என்கேஜ்மெண்ட் பண்ணி திருமணம் பண்ணி கொண்ட அருமையான மனைவி, எனக்கு அருமையான எத்தனையோ பிள்ளைகளை பெற்று தந்த எனக்காக என்னோடு இருந்த மனைவிக்கும் இந்த தண்டனை வரும். அது மாத்திரம் இல்லாம என்னுடைய அருமையான குழந்தைங்களுக்கு இந்த தண்டனை வரும். யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும் அந்த மனுஷனுக்கு, என் குழந்தைங்களுக்கும் அந்த தண்டனை. நான் குழந்தை, என்னுடைய குழந்தையின் பாசம் எவ்வளவு இருக்கும் பெற்றோருக்கு. ஒரு குழந்தைய வளர்க்கும் போது நான் சின்ன நைட்டெல்லாம் முடிச்சு 3 மாசம் அந்த குழந்தைய பார்த்துக்கிட்டு வளர்த்த குழந்தைங்க, அந்த குழந்தை கொஞ்சி பாராட்டி அழகு பார்த்த குழந்தைங்களுக்கும் பயங்கரமா வரும். அது மாத்திரம் இல்ல, நான் சேர்த்து வச்ச எல்லா பொருட்கள் சொத்துக்களுக்கு அதுலயும் சாபம் வரும். இதெல்லாம் கேட்டுட்டு இருக்காரு அங்க நின்னுகிட்டு. பாருங்களேன், ஒரு அப்படி இருக்கிறத பாக்கணும். ஏன்னா அவர் பெரிய ஐஸ்வர்யவான் கூட, ரொம்ப பணம் வசதி அவருக்கு இருந்துச்சு. இதுக்கு எல்லாத்துக்கும் தண்டனை வரும். ஓகே, அந்த தண்டனை என்ன மாதிரி தண்டனை, அதுவும் அந்த வசனம் சொல்லுது. என்ன மாதிரி தண்டனை? அக்கினியில் சுட்டரிக்கப்படுவதுனா ஒரு மரண தண்டனையை பத்தி பேசுறார். அவர் கொடுக்கக்கூடியது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நல்லா தெரியும். அவங்க கொடுக்கிற மரண தண்டனை எப்படி அப்படின்னா, முழு இஸ்ரவேல் கூட்டமும் தலைவர்களை உட்பட்டு எல்லா கூட்டமும் சேர்ந்து, எத்தனை பேர் இருக்காங்களோ எல்லாருமே சேர்ந்து அந்த மரண தண்டனை கொடுக்க வேண்டிய அவனை என்ன பண்ணுவாங்க, நடுவுல நிக்க வச்சு எல்லாரும் போட்டோ எடுக்கும் போது மேல மேல யாரும் முகம் தெரியாத மாதிரி இருக்காதபடிக்கு எல்லாரும் நின்றுகிட்டு கையில எத்தனை கல் வச்சுக்க முடியுமோ வச்சுக்கிட்டு எல்லாரும் போட்டு அடிப்பாங்க கல்லுல. அது ஒரு மரண தண்டனையா ஆண்டவர் அவங்களுக்கு ஏற்படுத்தி இருந்தார், கல்லெறிஞ்சி கொல்லப்படணும் அப்படின்னு. அந்த மாதிரி அடிக்கிறதுல அவங்க என்ன செய்யறாங்க, ரெண்டு காரியத்தை அவங்க அங்கீகரிக்கிறாங்க. முதலாவது, இந்த தேசம் தேவனுடைய சமுதாயமா இருக்கிற இந்த ஜாதியுடைய பரிசுத்தத்தை காக்கிறதுக்கு பொறுப்பு எங்க ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு. அதனால தான் பாவம் செய்யாதவன் கல் எறியன்ற மாதிரி அவர், இந்த கல் எறியறோம்னா என்ன அர்த்தம், கல் எறியறோம்னா இந்த இதுக்கு பொறுப்பு எங்களுக்கும் இருக்கு. ரெண்டாவதாக, இந்த தண்டனை எனக்கும் வரலாம், நான் தப்பு செஞ்சேனா இதே மாதிரி அப்படின்னு ஒவ்வொருத்தரும் உணர்ந்து கொள்ளணும். அதுக்காக அந்த மாதிரி தண்டனையை அவர் வச்சிருந்தார். அது மாத்திரம் இல்ல, வெறும் கல்லெறியறது மாத்திரம் இல்ல, என்ன செய்யணும், அக்கினியினால் சுட்டெரிக்கப்படும், அக்கினியினால் சுட்டெரிக்கப்படணும். அது பல வசனங்கள் இருக்கு. அக்கினியினால் சுட்டெரிக்கப்படணும்னா லேவியர் ஆகமத்துல பல உபாகமத்திலாம் இருக்கு. அக்கினினால் ஆண்டவர் ஒன்று சுட்டரிக்கிறார்னா, அவருடைய மிக மிக தீவிரமான கோபத்தையும் அருவறுப்பையும் காட்டக்கூடிய பாவங்களுக்கு தான் மனுஷர்கள் அக்கினினால் சுட்டெறி அப்படின்வார். ரொம்ப பயங்கரமா வெறுக்கிறார் சில காரியங்களை அப்படின்னா அது அக்கினினால் சுட்டெறி அப்படின்னு தான் ஆண்டவர் லேவியர் ஆகமத்துல சொல்றார். தப்பான உறவை வைத்துக் கொண்டிருக்கிறவன் தன்னுடைய மனைவியுடைய உறவுகளோடு தப்பான அவங்க அக்கினினால் சுட்டெறின்ற மாதிரி அவர் கடிந்து கொள்றாரு. அது மாத்திரம் சோதோம் குமாரா, அவங்க செஞ்ச பயங்கரமான செக்ஷுவல் சென்ஸுக்கு அவங்க எல்லாரையும் கந்தகமும் அக்கினினால் சுட்டெரிச்சார். ஏன்னா அதுல என்ன காட்டுறாரு, அவர் அந்த பாவத்தை எந்த அளவுக்கு வெறுக்கிறாருன்றதை காட்டுறாரு. இல்லைங்களா? சோதம்குமார பயங்கரமா சரீர பிரகாரமான பாவங்கள் இருந்து அவங்களை கந்தகத்தில் அக்னியினால் சுட்டெரிச்சார். அதோட வெறுப்பை காட்டுது, அதனால அக்னியினால் சுட்டெரிக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். சரி, முதலாவது அதனோட நிச்சயம், ரெண்டாவது அந்த அது யாருக்கு வரணும், அந்த ஆப்ஜெக்ட், அந்த தண்டனை, மூணாவது அது எப்படி தண்டிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு, நாலாவது அந்த தண்டனைக்கு ரெண்டு காரணத்தை சொல்றாரு. கவனிங்களா அந்த வசனத்தில், கர்த்தரோடு தேவனுக்கு முன்பதாக தான் செஞ்ச உடன்படிக்கை தன்னுடைய இஸ்ரவேல் மக்களுக்கு முன்பதாக தான் செஞ்ச உடன்படி பாவம், கர்த்தருக்கு தன் உடன்படிக்கை அவன் மீறி விட்டான், அது ஆண்டவருக்கு விரோதமாக செஞ்ச பாவமாக இருக்குது. அடுத்ததாக இஸ்ரவேலில் மதிகேடான காரியத்தை செய்தபடினால் அப்படின்னு என்ன அப்படின்னா, பல வசனங்கள் இருக்கு. மதிகேடான காரியத்தை செய்யறதுன்னா தேவ ஜனங்களுக்கு நடுவுல செய்யக்கூடாத காரியத்தை செஞ்சிருது. தேவ ஜனங்கன்னு சொல்றதுக்கே லாயக்கில்லாத ஒப்பு ஒம்பாத காரியத்தை செஞ்சு விட்டுறது. அதனால அப்படி ஒரு காரியத்தை அவன் செஞ்சதுனால் அவனுக்கு இப்படி நடக்கப்போ, தேவ ஜனங்களுக்கு முன்னாடி செய்யக்கூடாத காரியத்தை அவன் செஞ்சிட்டான். மதிகேடான காரியம், முட்டாள்தனமான காரியம் அவன் செஞ்சதுனால அவனுக்கு இந்த தண்டனை வரும் அப்படின்னு நாலு காரியத்தை பார்த்திருக்கிறோம். அதனோட நிச்சயம், அது யாருக்கு வரும், அது எப்படி வரும், அதுக்கு காரணம், இது எல்லாத்தையும் ஆக்கான் நின்று அவன் கேட்டான். இல்லைங்களா? கேட்டு யோசுவாலாம் ரொம்ப கம்பீரமா கேட்டான். இந்த சீன் எல்லாம் ஓடிட்டு இருக்கு, இதெல்லாம் கேட்ட உடனே நமக்கு இருக்கிற பெரிய அதிசயம் யோசிச்சு பாருங்களேன். அதிசயத்துல அதிசயம், ஆக்கான் எப்படி இதெல்லாம் கேட்டு எனக்கு வரும், நிச்சயமா வரும், என் பிள்ளைகளுக்கு வரும், என் மனைவிக்கு வரும், என் சொத்தெல்லாம் அழிஞ்சு போவோம், இது நிச்சயமா நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அவனுக்கு அன்னைக்கு ஈவினிங் எல்லாம் இருந்துச்சு, இது ஒரு நாள் ஈவினிங் நடந்துச்சு. ஆண்டவர் சொல்லி சாயந்தரம் வரைக்கும் இருந்து அப்புறம் தான் ஆண்டவர் பேசுறாரு, நாளைக்கு காலையில இதை நீ செய்யணும்னு ஒரு ஃபுல் நைட்டு டைம் கொடுத்தார். ஈவினிங் எல்லாம் அவனுக்கு டைம் இருந்துச்சு, ராத்திரியெல்லாம் அவனுக்கு டைம் இருந்துச்சு, அதிகாலையில் டைம் இருந்துச்சு. அந்த முழு நாளும் அந்த முழு ராத்திரியும் இதெல்லாம் கேட்டுட்டு அவன் எப்படி பேசாம இருந்திருக்க முடியும் யோசிச்சு பாருங்களேன். இந்த கேள்வியைத்தான் நம்ம யோசிச்சு பார்க்கணும். டைம் இருந்துச்சு, கிளியரா சொல்லப்படுது, இதெல்லாம் நடக்கும்னு சொல்லப்படுது, உனக்கு வரப்போற தண்டனை எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லப்பட்டு இதெல்லாம் கேட்டுட்டு ஆக்கான் எப்படி அவன் அதுக்கப்புறம் மாட்டிக்கிட்ட பிறகு அவன் அறிக்கையிடுறான், நான் பாவம் செய்தேன்னு போய் பயங்கரமா அறிக்கையிடுறான். மாட்டிட்ட பிறகுதான் அதுக்கு முன்பதாகவே போய் திருந்தி போய் அறிக்கைக்கு ஏன் அவன் போகல யோசிச்சு பாருங்களேன். ஏன் அவன் போகல, மாட்டிட்டு வேற வழியே இல்லைன்னு கட்டாயப்படுத்தும் போதுதான் தண்டனை வந்துருச்சு. காலையில் நம்ம பார்த்தோம் லீகல் ரிப்பென்டன்ஸ் இல்லைங்களா, தண்டனை வந்துருச்சு. அதுவும் தண்டனை மனம் திரும்பினது வந்து இதனோட விளைவுகளுக்காகத்தான் மனம் திரும்பினான் தவிர அந்த பாவத்தை குறித்து அவன் மனம் திரும்பல. அதுதான் நம்ம பாக்குறோம். ஏன் நைட் எல்லாம் அந்த நாள் காலையில அவன் மனம் திரும்பாம அறிக்கையிடாம சூரியனை உதிக்க எப்படி வைக்க முடிஞ்சிச்சு அவனால? யோசிச்சு பாருங்க, என்னதான் நினைச்சிட்டு தூங்கி இருப்பான், எப்படி தூக்கம் வந்திருக்கும் அவனுக்கு? ரொம்ப ஆச்சரியம், அது ரொம்ப ஆச்சரியம். அதை யோசிச்சு பார்த்தோம். நான் யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு மூணு காரணங்கள் என்னால உணர முடிஞ்சிச்சு. எப்படிடா ஒரு இப்படி எல்லாம் சொல்லப்படுது, நீ கூட்டத்துல தான் இருக்க, உன்னை பத்தி தான் பேசுறாங்க, உன் பாவத்தை பத்தி தான் ஆண்டவர் சொல்றாரு. எனக்கு தெரியும் ஆக்கான், நீ செஞ்ச பாவத்தை, உன் கழுத்தை நான் பிடிக்க வரப்போறேன் ஆக்கான், அதுக்குள்ள நீ திருந்தணும்னு உனக்கு டைம் கொடுத்துருக்கிறேன், உன்னை அறிவிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு அவர் தெளிவா சொல்லும் போது இந்த காரியம் எல்லாம் அவன் காதுல ஒதிச்சுக்கிட்டு இருக்கும் போது அவன் எப்படிதான் தூங்கினான், எப்படித்தான் இந்த நாள் மறுநாள் அவன் சந்திச்சான் அப்படின்னா, மூணு காரணங்கள் எப்படி செய்ய முடியும் பாருங்களேன். கடைசியில வந்து கண்டுபிடிக்கிற வரைக்கும் அவன் அறிக்கை இடல. ஏன் அப்படின்னா, முதலாவது காரணம் நாங்க பாவத்தினுடைய கடினப்படுத்தக்கூடிய வல்லமை. பாவம், நம்ம பாவம் கொல்றதுன்றத பத்தி படிக்கும் போது நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், பாவம் வந்து நம்மள கடினப்படுத்தும். இட் ஹார்ட்னஸ், எப்படி ஆடுன்னு அது பாக்குறதுக்கு சாதாரணமா இருக்கும், சின்ன பாபிலோன் சால்வையா இருக்கும், சின்ன காரியம் தான் நினைக்கிறோம். ஆனா அது என்ன செய்யும், அதனோட ஒரு தன்மை வந்து கடவுளுடைய எந்த இரக்கத்தின் செய்தி வந்தாலும் சரி, எவ்வளவுதான் ஆண்டவர் நம்மளை தண்டிப்ப, உன்னை அழிப்ப, உன் குடும்பம் அழியும், நீ அழிவன் எவ்வளவுதான் எச்சரிக்கை கொடுத்தாலும் அந்த பாவம் நம்மள பயங்கரமா நம்ம இருதயத்தை திருந்தாதபடிக்கு நம்மள கடினப்படுத்தி விடும். த ஹார்டனிங் பவர் ஆஃப் sin, பாவத்தின் கடினப்படுத்தக்கூடிய வல்லமை. பாருங்களேன், அது வந்து பாவம் பாருங்கள். ஒரு வசனம் படிப்போம், எபிரேயர் 3:12. எவ்வளவுதான் டைம் கொடுத்து எச்சரிக்கை கொடுத்து ஆண்டவர் திருந்து திருந்துன்னு சொன்னாலும் அதனோட விளைவுகள் பயங்கரமா வர வரைக்கும் திருந்த முடியாதபடிக்கு நம்மளை கடினப்படுத்தும் பாவம். 3:12.
சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். உங்களில் ஒருவனாயினும் பாவத்தின் வஞ்சனையிலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எனப்படும் அளவும் நாடோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள்.
பாவத்தின் வஞ்சனையில் உங்களில் ஒருவனும் பாவத்தின் வஞ்சனையினால கடினப்பட்டு போகாதபடிக்கு. ஏன்னா பாவம்ன்றது ரொம்ப அசிங்கமானது, ரொம்ப அருவறுப்பக்கூடியது காரியம். அது அதோட விளைவு, அது என்ன உன்னை எங்க கொண்டு போவோன்றதெல்லாம் அது சொல்லாது நமக்கு ஆரம்பத்துல. அது வரும்போது ரொம்ப நல்லா மேக்கப் போட்டுன்னு வரும், ரொம்ப ஒண்ணுமே இல்லாத அழகான இது மாதிரி வரும், ஒண்ணுமே செய்யாதவனுக்குன்னு வரும். ஆனா அது வஞ்சனை, அது வஞ்சனையில தான் அதுக்கு பவர் இருக்கு. அது வஞ்சனையில வந்து நம்மளை ஏமாத்தி வஞ்சித்து என்ன செய்து எவ்வளோ என்ன எடுத்துக்க, நான் ஒன்னும் செய்ய மாட்டேன், அப்படி செய்ய மாட்டேன், நம்மளை ஏமாத்தி என்ன செய்து பாருங்க, எவ்வளோ மிருதுவா எவ்வளோ உணர்வு. சின்ன காரியங்களுக்கெல்லாம் சென்சிட்டிவ் பண்ணுவாங்க இல்லைங்களா. ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா ரட்சிப்பு ஆரம்பத்துல ரொம்ப சென்சிட்டிவா இருப்போம், சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் சென்சிட்டிவா உணர்வா ரொம்ப டெண்டரா மெதுவா இருக்கிற இருதயத்தை ஒரு உணர்வில்லாத கல்லு நெஞ்சா மாத்தி எந்த அளவுக்கு கொஞ்சம் கூட கடவுளுடைய மகிமை மேல அக்கறை இல்ல, உன் மனைவிக்கு மேல பெரிய சாபம் வரப்போது, உன் பிள்ளை அருமையான பிள்ளைங்க மேல பெரிய சாபம் வரப்போது, இல்ல உனக்கு இருக்கிற சொத்துங்கள்லாம் போக போதுனாலும் நான் திருந்த மாட்டேன், என் பாவத்தை நான் விட மாட்டேன்ற அளவுக்கு கடினப்படுத்தக்கூடிய வல்லமை பாவத்துக்கு இருக்கு. அதனாலதான் அவன் வரல. பாருங்க, அவன் கடினப்பட்டதுனால் உன் குடும்பம் அழிய போதுரா, பிள்ளைங்கள்லாம் அழிய போதுனா, இல்ல என் பாவத்தை நான் விட மாட்டேன், நான் விட மாட்டேன். ஏன் பாவம் தாங்க இப்படி கடினப்படுத்திடும், பாவம் கடினப்படுத்திடும், பாவம் பயங்கரமா அதனோட வஞ்சனையினால கடினப்பட்டுரும். அதனால்தான் ஒருவனும் உங்களில் பாவத்தின் வஞ்சனையினால் கடினப்படாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்க. சபையினுடைய வேலை தான், உங்களை யாருமே அப்படி ஆயிடக்கூடாது, யாருமே அப்படி ஆயிடக்கூடாது. அப்படி ஆயிட்டோம்னா என்ன, உங்களுக்கு என்ன நடந்தாலும் உங்க ஒண்ணுமே செய்ய முடியாது. அதுக்கப்புறம் ஆக்கான் கடவுளுடைய இறக்கமான வரவேற்பு, சுவிசேஷத்தின் வரவேற்பு, உனக்கு டைம் கொடுக்கறேன் ஆக்கானே, உன்னை நேரம் வந்து நான் பிடிக்க மாட்டேன், நீ ஒரு புழு, நீ 5 நிமிஷத்துல உன்னை அழிச்சிருக்கலாம். நானு முழு இஸ்ரவேல் ஜனங்களையே நான் ஆராய வச்சு எல்லாரையும் வச்சு பாக்குறேன்னா, ஏன் இதெல்லாம் செய்யற, உனக்கு டைம், உனக்கு இறக்கும் டைம், இன்னும் வரல, உன் கழுத்தை பிடிக்க போற, இன்னும் வரல அந்த டைம். அந்த டைமுக்கு அவன் செவிய கொடுக்க மாட்டான். இவ்வளோ பெரிய தண்டனை உனக்கு வரப்போகுது, நிச்சயமா அது வரப்போகுது, உன் குடும்பம் அழிய போகுது, பிள்ளைங்கள்லாம் அழிய போகுதுனாலும் அதுக்கும் அவன் அசைய மாட்டான், ஒரு இன்ச்சு அசையாது. ஒரு இன்ச்சு உன் பொருளுங்கள்லாம் போக போகுது, எல்லாத்திலயும் சாபம் வரப்போதுன்னா ஒரு இன்ச்சு அசைய மாட்டான். ஏன், இதாங்க பாவத்தின் கடினப்படுத்துற வல்லமை, ரொம்ப பயங்கரங்க. நம்ம இருதயத்தை நம்ம யோசிச்சு பார்ப்போம். சில பாருங்க உலகத்துல பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல ரொம்ப சென்சிட்டிவா இருக்கிறவங்க வாலிபருங்களும் அவங்களும் பாத்தீங்கன்னா சில பேர் பயங்கர கொலக்காரங்களா மாறுறதுக்கு என்ன காரணம் இல்லைங்களா. சில நல்ல குடும்பம் இருக்கும், நல்ல அருமையா இருப்பாரு ஹஸ்பண்டு, ஆனா ஹஸ்பண்ட் பிள்ளையில பார்க்காம ஒய்ஃபை பார்க்காம வேசித்தனத்துலயோ பயங்கரமா போறதுக்கு என்ன காரணம், அதெல்லாம் செஞ்சுட்டு எப்படி அவனால நல்லா தூங்க முடியுது. யோசிச்சு பாருங்களேன், ரொம்ப ஒரு வாலிப பெண்கள் நல்லா வாலிப சின்ன விஷயத்தெல்லாம் சென்சிட்டிவ், ரொம்ப கூச்ச சுபாவம் இருக்கக்கூடியவங்க பயங்கர தைரியமான வேசிகள் மாதிரி மாறுறதுக்கு காரணம் என்ன, நாங்க பாவத்தின் கடினப்படுத்தக்கூடிய வல்லமை. பாவம் செஞ்சிடும், நமக்கும் அது செய்யும், நமக்கும் அது செய்யும், நமக்கு என்ன செய்யும் யோசிச்சு பாருங்க. சில பேர் நீங்க கேட்டுட்டு வந்திருக்கிறீங்க, பல வாரங்களா நம்ம கேட்டு வந்திருக்கிறோம், ஒரு சண்டேவும் என்ன கேட்டு வந்திருக்கிறோம், நான் ஆக்கானுடைய பாவம், ஆக்கானுடைய செர்மனை கேட்டு வந்துட்டு ஒவ்வொரு யா எத்தனை பேர் உங்க வீட்டுக்கு ஞாயிற்றுக்கிழமை போய் ஆண்டவரே நானா ஒருவேளை நான் அந்த பாவத்தை செஞ்சிருக்கிறேன்னு ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் போய் ஜெபம் பண்ணி மனம் உருகி இருக்கிறீங்களா? எத்தனை பேர், எத்தனை பேர் அந்த மாதிரி உருகி இருக்கிறீங்க? ஒருவேளை என்கிட்ட பாபிலோன் சால்வை இருக்கா? ஒருவேளை நான் பிரதிஷ்ட பண்ண காரியத்தை நான் வச்சிருக்கிறேன்னு ஆண்டவருக்கு முன்பதாக போய் எத்தனை பேர் உழுதுருக்கிறீங்க? ஒரு சத்தியத்தை படிக்கிறோம் இல்லைங்களா, எத்தனை ஒரு ஒரு பாவம், ஒரு பாவம் முழு சபையே பாதிக்கும் இல்லைங்களா. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அந்த சபைக்கு வராதபடிக்கு ஒரு மெம்பருடைய பாவம் அந்த சபையே பாதிக்குதுன்னு நம்ம படிக்கும் போது எத்தனை பேருக்கு போய் ஒரு அஞ்சு நிமிஷமாவது தீவிரமா என் வாழ்க்கையில அது இருக்குதான்னு போய் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் நம்ம போய் ஆராய்ஞ்சு பார்த்துருக்கிறோம். ஏன் அப்படி பார்க்காத காரணம் என்ன? அந்த வேதனை நமக்கு ஏற்படுதா? அந்த வலி நமக்கு ஏற்படுதா? ஐயோ நான் ஒரு வேலை இருக்கிறேன்னு உங்களுக்கு அப்படி ஏற்படாமல் இருந்துச்சுன்னா இன்னும் அடுத்த வாரம் போய் கேட்டுக்கோ, அடுத்த வாரம் போய் கேட்டுக்குவோம்னா இது காரணம் பாவத்தின் கடினப்படுதல். பாவம் உங்களை அப்படி பண்ணி வச்சிருக்குதுங்க. அதை விட நடுக்கம் வேற என்னங்க கொடுக்க முடியும்? ஆண்டவர் என்ன ரட்சித்து ஒரு சபையில வச்சிருக்கிறாரு, இந்த சபையின் மூலமா தான் பல ஆத்மாக்கள் காப்பாற்றப்படணும்னு வச்சிருக்கும் போது அந்த ஆண்டவர் ஆசீர்வாதம் இந்த சபையில் இராதபடிக்கு ஒரு ஆக்கான அந்த சபைக்குள்ள நான் இருக்கிறேன்னா அதை விட சாபம் எனக்கு வேற என்ன இருக்க முடியும்? நான் அது உலகத்திலேயே நான் செய்ய வேண்டியது, நான் அதுவா இருக்கக்கூடாது சாமியேன்னு போய் நம்ம செய்யணும் இல்லையா? அது குறித்து எந்த வழியும் அக்கறையும் நமக்கு இல்லைன்னா பாவத்தின் கடினப்படுதல். பாவத்தின் கடினப்படுறதுனால தான் பாருங்களேன், எனக்குள்ள பாபிலோன் சால்வியா இருக்கா என்ன சொல்லுது நம்ம பார்த்துட்டு வந்தோம். அந்த பாபிலோன் சால்வ மாத்திரம் இல்ல, பிரதிஷ்ட பண்ணப்பட்ட காரியம் ஆண்டவருக்குன்னு கொடுக்கிற ஒரு காரியங்கள் இல்லையா? உனக்கு எவ்வளவு நேரத்தை கொடுத்திருக்கிற, ஆயுசை கொடுத்திருக்கிற, பொருள்களை கொடுத்திருக்கிற, அதெல்லாம் நான் கொடுத்தது ஒரு நிமிஷத்துல எடுத்துட முடியும். ஆனா எனக்கு அதெல்லாம் நான் கொடுத்ததுன்னு நீ அங்கீகரிக்கிறதுக்கு என்ன செய்யணும்? உன் பொருட்கள்லயோ ஒரு காணிக்கையோ உன்னுடைய நேரத்துல ஒரு 10% ஆகுது எனக்கு கொடுக்கணும். டிவிலையும் அதுலயும் உன் நேரத்தை உன் நேரமா நீ எடுத்துக்க கூடாது, எனக்கு கொடுக்கணும்னு அதெல்லாம் நம்ம படிக்கிறோமே. அதெல்லாம் கேட்டுட்டோம். நம்ம வாழ்க்கை கொஞ்சம் கூட மாறாம எப்படி இருந்துச்சோ அப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா என்ன காரணம்? பாவம் உங்களை கடினப்படுத்திட்டு இருக்கு, அதான் நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் கேட்டுட்டோம் நான் திருந்தாம பயப்படாம இருக்கிறேன்னா பாவம் நம்மளை கடினப்படுத்து, அதுதான் அதனோட ஆபத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். பாவத்தின் கடினப்படுத்துதல் ரொம்ப பயங்கரங்க, அதனோட ஆபத்து. த குயிக்கஸ்ட் வே டு ஹெல் அப்படின்னு ஒருத்தர் எழுதியிருக்கிறார். என்ன? த ஹார்டனிங் ஆஃப் செல். ஒருத்தர் சொல்றாரு, ஐயா இந்த உலகத்தில் நான் எதுக்காவது எதுக்கும் பயப்படல, எனக்கு என்ன வருமா வந்தாலும் பரவாயில்ல, ஒரு ஒரு வேலை சாப்பாடுக்கும் நான் பிச்சை எடுத்தாலும் பரவாயில்ல, எனக்கு என்ன வியாதி வந்தாலும், கேன்சர் வந்தாலும் சரி, குஷ்டரோகம் வந்தாலும், பூகம்பம் வந்தாலும், சுனாமி வந்தாலும் எனக்கு பயம் இல்லை. எனக்கு இருக்கிற ஒரே பயம் பாவத்தினால் நான் கடினப்பட்டு போயிடக்கூடாது, பாவத்தினால ஒண்டி நான் கடினப்பட்டு போயிடக்கூடாது, அதான் பெரிய பயம். அந்த எபிரேயர் பாஷை, ஜாக்கிரதையா இருங்கள், உங்களில் ஒருவனும் பாவத்தினால் கடினப்படாதபடிக்கு ஜாக்கிரதையா இருங்கள். ஏன்னா அது நடந்து போச்சுன்னா ரொம்ப வேதனை, அது நடந்து போச்சுன்னா ரொம்ப வேதனை. இந்த ஃபைனல் ஸ்டேஜில் ஒருத்தர் ஒரு காலத்தில் படிச்சிருக்கிறேன், அந்த மாதிரி ஆன மனுஷனை நேராக அப்போஸ்தலர் இறங்கி வந்து பிரசங்கம், தீர்க்கதரிசிகள் ஐசாயா எரேமியா எல்லாரையும் நிற்க வச்சு பிரசங்கம் பண்ணாலும் ஒரு ஒரு வாரம், ஐசாயா ஒரு வாரம் வராரு, ஜெரேமியா ஒரு வாரம் வராரு, ஓசியா ஒரு வாரம் வராரு, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா பேதுரு அப்போஸ்தர், பவுல் அப்போஸ்தர் எல்லாரையும் ஒரு ஒரு வாரம் வந்து அந்த மனுஷனுக்கு பிரசங்கம் எப்படி இருக்கும்? கடைசியில இயேசு கிறிஸ்துவே வராரு. எல்லாம் வந்துட்டு போனாலும் பாறாங்கல் மேல தண்ணி ஊத்துன மாதிரி தான் இருக்குமே தவிர அவனுக்குள்ள எந்த மாற்றமும் வர முடியாது. கடினப்பட்டவன ஒன்னும் செய்ய முடியாது பாருங்களா, ஒன்னும் செய்ய முடியாது, ரொம்ப ஆபத்து. அப்படித்தான் ஆக்கான் ஆயிட்டான். இவ்வளவு கேட்டுட்டு உன்னை பத்தி சொல்றாங்கன்னு அவனுக்கு ஒரு அறிக்கை வரலையே, நல்லா தூங்கி எந்திரிச்சுட்டு நாஸ்டா சாப்பிட்டு வந்திருப்பாங்க, நல்லா நல்லா வயிறு நிறைய நாஸ்டா சாப்பிட்டேன்னு வந்திருப்பாங்க. உங்களை பரிசுத்தப்படுத்துங்கள் அப்படின்றாரு. அவன் என்ன பரிசுத்தப்படுத்தினான், என்ன பரிசுத்தப்படுத்தினா என்ன? உன் வாழ்ந்த ஆராய்ந்து பாருந்தானே சொன்னாரு. அவன் ஆராய்ந்து பார்த்தானா நைட்டு? அதெல்லாம் பண்றது இல்லை, அவரு நல்லா சாப்பிட்டு வந்துருவாரு அவர், அவ்வளவுதான். பாருங்க பாவத்தின் கடினம் உலகம் தான் முக்கியம், அதுதான் முக்கியம், எப்படி செஞ்சு வச்சிருக்கு பாருங்களேன். அது முதலாவது காரணம். ரெண்டாவது காரணம், அவன் ஏன் அறிக்கை செய்யல? ரெண்டாவது காரணம், ஒரு சாத்தானுடைய குணமாகிய பெருமை. பெருமை இல்லைங்களா, பெருமை. யோசிச்சு பாருங்களேன், அவனுக்கு எப்படி இருந்திருக்கும்? நான் போய் ஆக்கானாக நான் போய் பாவம் செஞ்சேன்னு என்ன போய் அவமானமா எக்ஸ்போஸ் பண்றது எனக்கு ரொம்ப பயங்கரம், அதுக்கு பலியாடாக சபை கெட்டு போனாலும் பரவாயில்ல, என் குடும்பம் கெட்டு போனாலும் பரவாயில்ல, என் பிள்ளைங்க கெட்டு போனாலும் பரவாயில்ல, ஆனா என்னுடைய பெருமையான பேரொண்டி கிடக்கூடாது. என்ன போய் நான் ஆக்கான்னு போய் வெளிப்படுத்திக்கிறதா? நோ, நெவர். பாருங்களேன் பெருமையின் ஆங்காரம். இந்த கடினப்படுறவங்க பெருமை வந்துடும் ரொம்ப பாருங்களேன் பெருமை. ஏன் யோசிச்சு பாருங்களேன், கடவுள் அல்டிமேட்டம் கொடுத்துட்டாரு, தண்டனை வரணுட்டாரு, என்னுடைய வைஃப் சாவுமே குழந்தை சாவுமேன்ற ஒரு இது இல்லாம, என் பொருளுக்கெல்லாம் போவேன்றது இல்லாம நான் போய் அறிக்கை செய்யலாம் இல்லையா? அறிக்கை செஞ்சா போயிரும் அக்கானே, அறிக்கை செஞ்சா ஆண்டவர் உன்னை விடுவாரு இறக்கம் காட்டுவாருனா, இல்ல நான் போய் செஞ்சேன்னா என்னை பத்தி என்ன நினைப்பாங்க? பெருமை தானே இப்படி செய்யுது, நான் இப்படிதான், நான் தான் அக்கான்னு போய் வெளிப்படுத்த முடியுமா? எத்தனை பேர் இறந்து போயிட்டாங்க, 36 பேர் இறந்து போயிட்டாங்க, இஸ்ரவேலே இது வந்துருச்சு, போகும்போது என்ன எல்லாம் கோவப்பட மாட்டாங்க, என் மேல என் மேல தப்பா நினைச்சுக்க மாட்டாங்க எல்லாருமே, ஐயோ நான் போய் ஆக்கான்னு அவங்க என்ன நினைப்பாங்க, எங்க குடும்பம் என் குடும்பம் என்னை பத்தி என்ன நினைக்கும், எங்க ரிலேட்டிவ்ஸ் என்னை பத்தி என்ன நினைப்பாங்க, இஸ்ரவேல் ஜனங்க ஜோஷுவா என்னை பத்தி என்ன நினைப்பாரு, பாஸ்டர் என்னை பத்தி என்ன நினைப்பாரு, நான் போய் அறிக்கை செஞ்சேன்னா? அதனால அந்த பெருமையின் ஆங்காரத்தினால அவன் என்ன பண்றான், அவன் வரல. பெருமை இன்னொரு காரணம் வந்து அறிக்கை செய்யாததற்கு, இவ்வளவு தண்டனை வருதே நான் தான் ஜோஷுவா செஞ்சேன்னு போய் அறிக்கை செய்யாததுக்கு பெருமை தாங்க காரணம், பெருமை. அதுக்காக அந்த பெருமையின் பலிபீடத்து கீழே அவன் சபையை கூட பலி கொடுத்துருவான், அவன் குடும்ப வைஃபை கூட பலி கொடுத்துருவான், பிள்ளைகளை கூட பலி கொடுத்துருவான், பொருள்களை கூட பலி கொடுத்துருவான், ஆனா என் பெருமை ஒன்றே நான் விட்டுத்தர மாட்டேன். அதான் சாத்தானுடைய குணம் அப்படின்ற பெருமை. ஆனா அந்த பெருமைனால எவன் தன் ஜீவனை காப்பாற்ற நினைக்கிறானோ அதை இழந்து போவான்னு அந்த பெருமை என்ன ஆச்சு, அந்த பெருமைக்காக நம்ம காண்டி அறிக்கை செய்யாம நம்ம ஒரு ஆக்கானா மறைச்சுக்கிட்டு இருந்தோம்னா, நம்ம எதை மறைக்கணும்னு நினைக்கிறோமோ அது பயங்கர கேவலமா போவோம். இன்னமே ஆக்கானு பேரு சரித்திரமெல்லாம் எதுக்கு சொல்லும், சபிக்கப்பட்ட கடினப்பட்ட போட்ட பாவம் செஞ்ச ஒரு மனுஷனுக்கு தான் பேர். ஒரு திருந்தினவனுக்கு பேர் இருக்க முடியுமா? தேவதி கூட தான் பாவம் செஞ்சார், அவர் திருந்தினார். எவ்வளவு நல்ல முன்மாதிரியா பாக்குறோம். ஆக்கானை பார்த்து யாராவது பிள்ளைகளுக்கு ஆக்கான்னு பேரை வைப்பாங்களா? ஒருபோதும் வைக்க மாட்டாங்க. ஏன், நீ எதை காப்பாத்த, உன் பேரை காப்பாத்த நினைச்சியோ உன் பேர் எப்படி சரித்திரமெல்லாம் சபிக்கப்பட்டு போச்சு, எந்த குடும்பம்லாம் அழிஞ்சு போச்சு, உன் குடும்பம் உன்னால அழிஞ்சு போச்சு பாரு. அதுதான் நம்ம எதை செய்ய பாக்குறோமோ அது அழிஞ்சு போயிடும். அதான் பாக்குறோம் அவனுடைய பெருமைங்க. அவன் பொறுமை தன்னையே காப்பாத்திக்கணும்னு நினைச்சான், தன் குடும்ப பேரை காப்பாத்திக்கணும்னு நினைச்சான். கடைசியில என்ன நடந்துச்சு பாருங்களேன், நம்மளையும் நம்ம யோசிச்சு பார்க்கணும். நான் இந்த சபைக்கு வரேன், எவ்வளவு நாள் மெம்பரா இருக்க, எவ்வளவு அனுபவம் இருக்குது, ஆனா உள்ளுக்குள்ள என்ன ஒரு பாவம் சாப்பிட்டுகிட்டு இருக்கு, அதை குறித்து நம்ம ஏன் அறிக்கை செய்யறது இல்ல? ஏன் என் பாஸ்டர் என்ன பத்தி என்ன நினைச்சுக்குவாரு, அவங்க என்ன பத்தி என்ன நினைச்சுக்குவாங்க, நான் என்ன பண்ணுவேன்? தனிப்பட்ட விதத்துல எனக்கும் ஆண்டவருக்குரியது, தனிப்பட்ட விதத்துல ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிக்குவேன், தனிப்பட்ட விதத்துல ஜெபம் பண்ணிக்குவேன், தனிப்பட்ட ஜெபத்துல ஜெபம் பண்ணிக்கிட்டு என்னத்தை கிழிச்சோம் நம்ம, அந்த பாவத்தை உன்னை மேற்கொள்ள முடியுதா? இல்ல, தேவனுக்கு ஜனங்களுக்கு விரோதமா நீ செஞ்ச பாவம், மறைச்சு பல வருஷங்களா நீ செஞ்சுட்டு வர பாவம், பொதுவா அது அறிக்கை செய்யற வரைக்கும் ஆண்டவர் அந்த கிருபையை உனக்கு கொடுக்க மாட்டார். புரியுதுங்களா? நம்ம அப்படி செஞ்சுட்டு வந்தோம்னா ஒரு பாஸ்டர் கிட்டயோ போய் அறிக்கை செய்யல, மத்தவங்கிட்ட நம்ம அறிக்கை செய்யல, ஆண்டவர் கிருபையை கொடுக்க மாட்டார். தனிப்பட்ட விதத்துல செய்ய, தனிப்பட்ட என்ன திருந்த முடியுதா, திருந்தி அதுல இருந்து மேற்கொள்ள வரியா? உன்னால முடியாது. ஏன் முடியாது? நீ அவ்வளவு தீமை அந்த சபைக்கு செஞ்சிருக்கிறதுனால நீ அறிக்கை செய்யணும். அதனால தான் நீ அறிக்கை செய்ய. ஆனா நம்மள அறிக்கை செய்யாதபடிக்கு என்ன தடுக்குது? என்னை பத்தி என்ன நினைச்சுக்குவாங்க, என்னை பத்தி என்ன பண்ணுவாங்க? ஒருவேளை சில காரியங்கள் நம்ம வைஃபுக்கு அறிக்கை செய்ய வேண்டியதா இருக்கும், ஒருவேளை புருஷனுக்கு அறிக்கை செய்ய வேண்டியதா இருக்கும். அது மாதிரி அறிக்கை செய்யறோமா? நம்மளை பத்தி என்ன நினைச்சுக்கிறாங்க, எந்த பெருமையை நம்ம காப்பாத்த நினைக்கிறோமோ அது பயங்கரமா நம்மள அழிச்சு. அதான் பரிசேயர்களுடைய பெரிய பிரச்சனை. பரிசேயர்களுடைய புளித்த மாவை குறித்து ஜாக்கிரதையா இருங்க ஆண்டவர் சொன்னார். என்ன அவங்களுடைய மாயமாவும் பெருமையா இருப்பாங்க, ஆனா பயங்கரமா உள்ள பாவம் இருக்கும். அந்த மாதிரி நம்ம அதை குறித்து ஜாக்கிரதையா இருக்கணும்னு ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கிறாரு. பாருங்களேன், எதுவுமே மறைவா இருக்கிற எந்த காரியமும் வெளிப்படாம இருக்காதுன்னு ஆண்டவர் சொல்றாரு பரிசேயர்களை பத்தி சொல்லும் போது. ஏன்னா மறை பொருளானது எதுவுமே இல்லை, அது வெளிப்படாம இருக்காது, அது வெளிப்பட்டே போடும். அது வெளிப்படும் போது ஆண்டவரா வெளிப்படுத்தணும்னா அது பயங்கரமா போகும். ஆனா நம்மளா அது அறிக்கையிட்டு இருந்தா பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கத்தை பெறுவான். இல்லைங்களா? ஆக்கான் எவ்வளவு நல்லா இரக்கத்தை பெற்றிருக்கலாம், எவ்வளவு நல்ல முன்மாதிரியா இருந்திருக்கலாம். யோசிச்சு பாருங்களேன், ஆண்டவருக்கு ஜனங்களுக்கு மத்தியில் எவ்வளவு பெரிய பாவத்தை செஞ்சு ஆண்டவர் எவ்வளவு பெரிய கிருபையை காமிச்சார். அவன் திருந்தி வந்ததுனால அவன் பெருமை ஒண்ணு, அகங்காரம் ஒண்ணு. இது பாவத்தின் கடினப்படுதல். இன்னொரு காரணமும் இருக்கு, இதோடு முடியாது, இன்னொரு காரணமும் இருக்கு. அவன் ஏன் அப்படி இருக்கிறான், என்ன இன்னொரு காரணம் வந்து, ஒரு 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 சுய பாராட்டுன்னு சொல்லலாம், சுய வஞ்சனை, சுய கற்பனைன்னு சொல்லலாம். இந்த பாவம் நம்மளுக்கு ரொம்ப நம்மளை ஏமாத்திரும், ரொம்ப வஞ்சித்திரும். என்ன சுய பெருமை, சுய வீணான கற்பனைகள். என்ன கற்பனை அப்படின்னா, ஆமா நான் பாவம் செஞ்சிருக்கிறேன், என்ன என்ன மாதிரி மற்றவங்களும் செஞ்சிருப்பாங்க இல்லையா இல்லையா. ஏன்னா பாவம் செய்யறவங்க பொதுவா அவங்களுக்கு என்னன்னா, அவங்க செய்யறதும் மற்றவங்க செய்வாங்கன்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்கும் பாருங்களேன். அது அவங்களுக்கு அது இயற்கையா வரும். நான் செஞ்சிருக்கிறேன், அவ்வளவு என்ன அவ்வளவு பெரிய 10 துணியா எடுத்துக்கிட்டேன் நானு, என்னை விட மோசமா 50 துணிங்க எடுத்தவங்க வேற யாராவது இருப்பாங்க. நான் செஞ்ச 1 துணிக்கா போய் ஆண்டவர் இவ்வளவு கோவப்படுவார் அப்படியெல்லாம் இருக்காது. அதான் வெயின் டிசீட்னுவாங்க, தங்களை தாங்களே பாராட்டிக்கிறது, தான் செஞ்ச பாவத்தை குறைச்சிக்கிறது. எப்படி குறைச்சிக்கலாம், அவன் என்னை விட வேற யாராவது செஞ்சிருப்பாங்க, இதுக்கும் ஆண்டவர் போய் இவ்வளவு இஸ்ரவேல் ஜனங்களே இது பண்ணாருன்னு இது தாங்க அவனை நிறுத்தி இருக்கும். என்னை விட வேற யாரோ ஒரு இது திருடம் இருந்திருக்கணும், அவங்க வெளியே வரட்டும், என்ன 1 துணிக்கெல்லாம் அவர் ஒரு பெரிய பெருசா செய்ய மாட்டாரு அப்படின்னு அவன் நினைச்சுக்கிட்டதுன்னா யோசிச்சு பாருங்களேன். அப்படிதான் அவன் நினைச்சிருப்பான், என்னை விட எத்தனை முழு தேசத்தையே ஆண்டவர் இப்படியா கலக்குவார், ஒரு டிரெஸ் தானே, ஒரு டிரெஸ் தானே. ஆனா ஆண்டவர் அவர் வேதத்துல என்ன சொல்றது, யுவர் சின் வில் ஃபைண்ட் யூ அவுட், உன் பாவம் உன்னை கண்டடையும். உன் பாவம் உன்னை சின்னதா இருந்தாலும் சரி பெருசா இருந்தாலும் சரி, உன் பாவம் உன்னை கண்டுபிடிக்காம விடாது, உன் பாவம் உன்னை கண்டுபிடிக்காம விடாது. அது இப்போ ஒருத்தர் அருமையா சொன்னார் ஒரு புக்கில், ஃபேமிலி இதை பத்தி படிக்கும்போது, நீ பாவத்துல இருந்துகிட்டு இருந்தேன்னா அது உன் குடும்பத்துக்கும் தெரியும், உன் பிள்ளைங்களுக்கும் தெரியும். ஏன்னா தெய்வ மகனுக்கு, கடவுளுடைய ஆவி இருக்கிற மகனுக்கு இருக்கக்கூடிய பிரகாசமோ வல்லமையோ உங்ககிட்ட இல்லைன்றது எல்லாருக்கும் தெரியும். நீ யாராவது கிட்ட பேசுனீன்னா அவங்க பேசுறவங்களுக்கே தெரியும், அதுதான் பாவம் உன்னை கண்டுபிடிச்சுக்கிட்டு இருக்குன்றது உனக்கே தெரியல. பாவம் இருந்துச்சுன்னா அங்க ஆவியான துக்கப்படுத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா அங்க ஆவியானுடைய பிரசன்னமோ பிரகாசமோ எங்க இருக்க முடியும், எல்லாம் அவன் பார்க்குவாங்க. அவன் வேலையில உனக்கு தெரியும், எல்லாருக்கும் உன் பாவம் உன்னை கண்டுபிடிச்சிட்டு இருக்குன்னு நீ தெரியாம இருக்க. ஆகவே இந்த 3 காரணங்கள் ஆக்கான் நான் யோசிச்சு பார்க்கும்போது, ஏன் எவ்வளோ சான்ஸ் ஆண்டவர் கொடுத்து நைட்டெல்லாம் கொடுத்துருக்கிறாரு, காலையில் வர்றதுக்கு முன்பதாக சான்ஸை கொடுத்துருக்கிறாரு, ஆனாலும் அவனையா வந்து அறிக்கை செய்யாமல் தண்டனை கழுத்துக்கு வர வரைக்கும் வெயிட் பண்ணதுக்கு காரணம் இந்த 3 காரணங்கள். நம்ம சபையிலையும் நம்ம அதைத்தான் யோசிச்சு பார்க்கணும், கழுத்துக்கு வர வரைக்கும் விடாதீங்க, அதைத்தான் நம்ம சொல்லணும், கழுத்துக்கு வர வரைக்கும் விடாதீங்க. பாவம் உங்களை வஞ்சிக்குது, ஏன் இப்ப இதெல்லாம் வஞ்சனை நம்மளை கடினப்படுத்துது, நடக்காது நடக்காது இல்லைங்களா, அது நம்மளை ஏமாத்துது. ஆனா அது வந்துச்சுன்னா பயங்கரமா வரும் சிச்சை. நம்ம சொன்ன மாதிரி இன்னொன்னு பெருமை, நம்ம பெருமையை நான் அடிக்கடி நான் சொல்லியிருக்கிறேன், சபையில அறிக்கை செஞ்சு ஆண்டவருக்கு முன்பதாக அறிக்கை செய்யறது. உதாரணத்துக்கு போன் பண்ணி யாரோ பேசி ஃபர்ஸ்ட் நான் அவங்ககிட்ட பேசணும், இந்த ப்ராப்ளம் எனக்கு இருக்குது, இந்த பிரச்சனையில் நான் போராடுறேன் அப்படின்னு ஒருத்தர் ஒருத்தர் அறிக்கை செய்யறத விட ஆண்டவர் அந்த ஜனங்களுக்கு மத்தியில தான் கிருபையை வளர்க்கறது. நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, என்னுடைய காலிங்களில் நான் பாவம் செய்யும்போது பகிரங்கமா சபைக்கு அறிக்கை இட்டிருக்கிறேன், ஃபர்ஸ்ட் இதை சொல்லுங்க நான் இப்படி ஒரு பாவத்தை செஞ்சுட்டேன், அதனால என்ன சபையில கொஞ்ச நாள் கம்யூனியன் கூட கொடுக்காம விட்டாங்க அந்த மாதிரி. ஆனா அப்பதான் ஆண்டவர் கிருபை எனக்கு அதிகமா கிடைச்சிச்சு. அந்த மாதிரி நம்ம இந்த வஞ்சனை, ஆக்கானுடைய பாவத்து, அவன் ஏன் அப்படி அறிக்கை இடல, அவன் தண்டனை வரைக்கும் வந்தான்றதுக்கு இந்த 3 காரணத்தை பார்க்கலாம். அடுத்தது 16வது வசனத்தில் ஒரு காரியத்தை நான் படிச்சுக்கணும்னு நினைக்கிறேன், வேகமா பார்ப்போம், படிங்க.
யோசுவா அதிகாலமே எழுந்திருந்து இஸ்ரவேலரை கோத்திரம் கோத்திரமாக வர பண்ணினான், அப்பொழுது யூதாவின் கோத்திரம் குறிக்கப்பட்டது.
இத பாத்தீங்கன்னா பைபிள் ரொம்ப சிம்பிளா சொல்லுது, யோசுவா அதிகாலமே எழுந்து ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை செஞ்சார். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, அது ரொம்ப கஷ்டமான வேலை, யோசிச்சு பாருங்களேன், ரொம்ப ஈஸியான வேலையா, பாவத்தை போய் சுத்திகரித்து ஒரு மனுஷனை கண்டுபிடிச்சு அவனுக்கு மரண தீர்ப்பை கொடுக்கறதுனா. யோசுவாவுக்கு ரொம்ப கொடுமையான மனுஷனா, யோசுவா வந்து அவன் அந்த மனுஷனை கண்டுபிடிச்ச பிறகு அவனை எப்படி கூப்பிடுறாரு உங்களுக்கு தெரியுமா, 19வது வசனத்தில் என்ன சொல்றது, மகனே மகனே அப்படின்னா என்ன அர்த்தம், அவர் ரொம்ப பரிதபிப்போடு பாசத்தோடு அன்போடு கூப்பிடுறார் இல்லைங்களா, அவர் கோபத்தோடு கூப்பிடல, அவனுக்கு தனியா ரெஸ்பெக்ட் கொடுத்து மகனே அப்படின்ற மன உடைஞ்சு போய் கூப்பிடுறார். அப்பனா யோசுவாவுக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கு, அவனா வந்து அறிக்கைட்டு இருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். ரொம்ப கஷ்டமான வேலை, தன்னுடைய இயற்கைக்கு ரொம்ப விரோதமான ஒரு காரியம் அது. யோசிச்சு பாருங்களேன், தன்னால முடியாத ஒரு காரியம். ஏன்னா யோசுவாவுக்கு ரொம்ப நம்மள மாதிரி நம்ம எல்லாருக்கும் அப்படி இருக்கிறதுல, ஒருவேளை நாளைக்கு அந்த பாவத்தை நாசிச்சிடலாம் அப்படின்ற ஒரு சுய யோசுவாவுக்கு முதல்ல இருந்தே ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அவருக்கு. என்னன்னா ஒரு பயம் அவருக்கு. பழைய ஏற்பாடு திம்மோத்தின்னு சொல்லலாம் யோசுவா. ஏன்னா அதுக்காகத்தான் அவர் அடிக்கடி ஆண்டவரும் சரி திடன் கொண்டு திடம், பலன் கொண்டு திடமானதாயிரு, தைரியமாயிரு, தைரியமாயிருன்னு ஏன் திருப்பி திருப்பி சொல்லணும்? யோசுவாவுக்கு ரொம்ப பயந்த சுவாவம், அதனாலதான் அவங்க திருப்பி திருப்பி சொல்ல வேண்டியதா இருந்துச்சு. ஆனா தன்னுடைய போக்குக்கு, தன்னுடைய விருப்பு வெறுப்புக்கு விரோதமாக, தன்னுடைய சின்ன வயசுல இருந்தே வளர்ந்து வந்த அந்த சுபாவத்துக்கு விரோதமாக ஆண்டவருடைய கட்டளை வந்தாலும் அந்த மனுஷன் அதுக்கு எவ்வளவு அழகா கீழ்படிஞ்சதை பாக்குறோம் பாருங்களேன். ஏன் லேட்டா எந்திரிக்கலாம் இல்ல, இன்னைக்கு ரொம்ப கஷ்டமான வேலை இல்ல, என்ன போட்டிருக்கு ஆண்டவர் அதிகாலையில் எந்திரிக்கணும் நீ என்ன சொன்னா, அது இல்ல, அதிகாலையில் எந்திரிக்கிறார், அதிகாலையில் எந்திரிக்கிறார். ஏன் அங்கதான் யோசுவாவுடைய கீழ்ப்படிதலை பாக்குறோம், யோசுவாவுடைய கீழ்ப்படிதல் பாக்குறோம், அவருடைய தீர்மானமான கீழ்ப்படிதல். அதிகாலையில் எந்திரிச்சு கடவுள் என்ன சொன்னாரோ அதை எக்ஸாக்டா செய்யறாரு. ஆனா அது அவருக்கு இயற்கையே இல்லை, கொஞ்சம் கூட இயற்கையே இல்லை. ஏன் ஏன் அப்படி செய்ய முடியுது, எதனால அப்படி செய்ய முடியுதுன்னா மூணு காரணங்கள், அதுக்கு மூணு காரணங்கள். எப்படி ஆண்டவருக்கு இவ்வளவு கீழ்படிச்சாரு, முதலாவது ஆண்டவருடைய வார்த்தை அவருக்கு என்னன்றது தெளிவாக தெரிஞ்சதுனால் இல்லைங்களா. ஆண்டவருடைய வார்த்தை தெளிவா சொல்லிட்டார், இப்படித்தான் இருக்கோ, இதுதான் இருக்கோ, இதுதான் இருக்கோன்றது தெளிவாக தெரிஞ்சதுனால் அதுக்கு அவர் கீழ்படுகிறார். ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு இதுதான் ஆண்டவருடைய சித்தம்னு தெரிஞ்சிட்ட பிறகு நம்ம செய்யக்கூடியது ரெண்டு காரியம் தான், ஒன்னு கீழ்படியணும், இன்னொன்னு கீழ்படியாம இருக்கணும். நம்ம டிலே பண்றோம்னா அது கீழ்படியாம இருக்கிறோம் அர்த்தம், புரியுதுங்களா. ஆண்டவர் அப்படித்தான் பாக்குறது. யோசுவாவுடைய கீழ்ப்படிதல் நம்ம ஒரு பாடத்தை படிக்கணும். தனக்கு பிடிக்காத தன்னுடைய குணத்துக்கும் போக்குக்கும் தன்னுடைய இயல்புக்கும் விரோதமான ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், ரொம்ப கஷ்டமான காரியம். ஆனா அது அந்த மனுஷன் காலையில எந்திரிச்சு ஆண்டவர் எப்படி சொன்னாரோ அதே மாதிரி செய்யறாரு. முதலாவது காரணம் என்ன, ஆண்டவருடைய வார்த்தைகள் அவளுக்கு தெளிவா இருந்துச்சு. இரண்டாவது காரணம், ஆண்டவர் தங்களோடு நெருங்கி இருக்கிறார், நெருங்கி இருக்கிற அந்த தேவன் தங்களை விட்டு போயிடக்கூடாதுன்ற அல்டிமேட்டம் அவர் சொன்னார் இல்லையா, இதை நீ சரிப்படுத்தாவிட்டால் நான் உங்களோடு இருப்பது இல்லை அப்படின்ற அல்டிமேட்டமுக்கு அதுக்கு பயந்து ஆண்டவர் பிரசன்னத்தை நம்ம இழக்க கூடாதே என்பதற்காக அது செஞ்சாரு. மூணாவது காரணம் பாத்தீங்கன்னா, ஆண்டவருடைய அவருடைய நாமத்துக்கும் அவருடைய மகிமைக்கும் தனக்கு இருந்த பக்தி வைராக்கியம். தேவனுடைய நாமத்துக்கு என்ன நடக்கும், ஜனங்க என்ன நினைக்கிறாங்களோ, நான் என்ன ஃபீல் பண்றேனோ, மத்தவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை பத்தி எனக்கு அக்கறை இல்லை. சாமியுடைய நாமம் என்ன ஆகும், அதுக்காக சில பேரை எங்க சபையிலிருந்து நீக்கணும்னாலும் நான் நீக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறோம், இந்த தண்டனை கூட கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறோன்ற அந்த பக்தி வைராக்கியம் அவருக்கு இருந்ததை பாக்குறோம். இது வந்து ஒரு ஒரு சாம்பிள் உதாரணம் கீழ்ப்படிதலுக்கு. சாம்பிள் உதாரணம், தங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, தங்களுடைய விருப்புக்கு வெறுப்புக்கு குணத்துக்கு எல்லாத்துக்கும் விரோதமா இருந்தாலும் கர்த்தர் சொல்லிட்டாரேன்னு கீழ்ப்படுகிறது தாங்க உண்மையான கீழ்ப்படிதல். உங்களுக்கு தெரியுமா உண்மையான பரிசுத்த, அது கடவுளுடைய கீழ்ப்படிதலுக்கு, அது உண்மையான பரிசுத்தவான்களுக்கு எல்லாருக்கும் இருந்த அந்த குணத்தை பார்க்கிறோம். உதாரணத்துக்கு எடுத்து பார்க்கலாம், நோவா எடுத்து பார்க்கலாம். நோவா கீழ்ப்படிந்தான், ஊரெல்லாம் இது வரைக்கும் மலையே வரல, எங்கேயுமே இது வரைக்கும் அந்த மாதிரி பாளையம் அவர் கட்டிக்கிட்டு இருக்காரு. தன்னுடைய விருப்புக்கும் தன்னுடைய இயற்கைக்கும் சமுதாயத்துக்கும் எல்லாத்துக்கும் விரோதமா இருக்கு தான் செய்யறது. ஆனாலும் அந்த மனிதன் கீழ்ப்படிஞ்சான்னு பாக்குறோம் இல்லைங்களா. ஆபிரகாம் எடுத்து பாருங்க, ரொம்ப பிடிச்சிச்சா உன் தேசத்தையும் உன் வீட்டாரையும் இதையும் விட்டுட்டு அமெரிக்காவுக்கு வான்னு, அவரு வான்னு எங்க கூப்பிடுறாருன்னு தெரியல. மனைவி திட்டு திட்டுற மாதிரி இருக்கலாம், குடும்பம் பக்கத்துல எல்லாம் புத்தி சொல்ற மாதிரி இருக்கலாம், தனக்கே என்ன செய்யறோன்னு கூட தெரியாத அளவுக்கு, ஆனா ஆண்டவர் என்ன கூப்பிட்டுட்டாருன்னு ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படிஞ்சார் இல்லைங்களா. இன்னும் சொல்ல போன அவருடைய கீழ்ப்படிதல், உன் சொந்த புள்ளையை எடுத்துட்டு வந்து எனக்கு பலி கொடுனார், ரொம்ப பிடிக்கமாது கீழ்ப்படிதல். தன்னுடைய உள்ளத்துல இருக்கிற ஒவ்வொரு அங்கத்துக்கும் பிடிக்காது விருப்பம் இல்லைனாலும் ஆண்டவர் வார்த்தையாச்சே நான் கீழ்ப்படியணுமே கீழ்ப்படிஞ்சேன் இல்லைங்களா. அதனுடைய உச்ச கட்டத்தை அடைந்தது வந்து நம்மளுடைய பெரிய யோசுவா தான். அவருடைய உலகத்தில் தான் இந்த உலகத்தில் வாழும் போது அவருக்கு வந்து தன் பிதாக்கு தான் கீழ்ப்படியணும். ஒரு காலகட்டத்தில் அந்த கீழ்ப்படுகிறது விளைவு வந்து தன்னுடைய உடம்புல இருக்கிற ஒவ்வொரு அங்கத்துக்கும் பிடிக்கவே மாட்டேங்குது, அவருக்கு விருப்பமே இல்லை செய்யறதுக்கு, தன்னுடைய உள்ள ஆத்மா ஏங்குது அது செய்யவே கூடாதுன்னு பின்னாடி போகுது. அந்த எந்த அளவுக்கு துடிக்கிறாருன்னா தனக்கு ரத்த வேர்வு வருது, துடிச்சு துடிச்சு துடிக்கிறாரு. ஆனாலும் அவர் என்ன சொல்றாரு, பிதாவே என் சித்தம் அல்ல உன் சித்தம் ஆகட்டும்னு அவர் கீழ்படுகிறார். இந்த மாதிரி கீழ்ப்படிதலை பத்தி நமக்கு ஏதாவது தெரியுமான்னு நம்ம கேட்டுக்கணும். நமக்கு இருக்கிற கீழ்ப்படிதல் எல்லாம் the obedience of convenience. நமக்கு வசதியா இருந்தா நான் கீழ்படிவேன், இல்லைனா நான் கீழ்ப்படிய மாட்டேன். எனக்கு பிடிச்சா நான் கீழ்ப்படிவேன், பிடிக்கலன்னா நான் கீழ்ப்படிய மாட்டேன். அது இல்லை கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல்னா இது என்னுடைய உள்ளத்துல ஒவ்வொன்றுக்கும் சொல்லுது, ஐயோ அது பிடிக்கல எனக்கு, எனக்கு அது விருப்பம் இல்லை, அது இல்லை, ஆனாலும் ஆண்டவருடைய வார்த்தையாச்சேன்னு நான் கீழ்ப்படிவேன்ற கீழ்ப்படிதலை நம்ம கத்துக்கலன்னா ஒருபோதும் நம்ம ஒரு முன்னேற்றமும் சபையாக அடையவே முடியாது, நீங்களும் உங்க கிறிஸ்தவ வாழ்க்கையில வளரவே முடியாது. யோசிச்சு பாருங்க, கீழ்ப்படிதல் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல்னா எனக்கு பிடிச்சாதான் செய்வேன், எனக்கு மூடு இருந்தாதான் செய்வேன், எனக்கு விருப்பம் இருந்தாதான் செய்வேன்றது இல்லை கீழ்ப்படிதல், அது இல்ல கீழ்ப்படிதல். ஒரு நாள் ஆண்டவர் நம்ம ஒவ்வொரு நாத்திர கிரியைக்கும் நியாயம் தீர்க்க போறார். உனக்கு மூடு இருந்து செஞ்சியா மூடு இல்லாம செஞ்சியான்றது இல்ல, அவனவன் கிரியையின்படி ஒருவருக்கும் நியாயத்தில் வரப்போது அப்படின்னும் போது யோசிச்சு பாருங்க, கீழ்ப்படிதல்லாம் என்னன்னு ஜோஷுவாவுடைய கீழ்ப்படிதல படிச்சுக்கணும். இந்த மனுஷனுக்கு விருப்பமே இல்லை. ஆனா இதுக்கு முன்னாடி அதிகாலை ஒரு வாட்டி எந்திரிச்சார். எப்ப எந்திரிச்சார் தெரியுமா? யோசுவா அந்த யோர்தான் நதியை கடக்கணும் எந்திரி அப்படின்னும் போது ஹலே லூயா சோத்திரம் ஆண்டவரே அப்படின்னு எந்திரிச்சிருப்பாரு இல்லைங்களா? எவ்வளோ காலமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அந்த சுதந்திரத்துக்கு கூட்டு போறதுக்கு, என்ன ஆண்டவர் நியமிச்சிருக்கிறாருன்னு பாத்ரூம்லாம் சந்தோஷமா பாட்பாடி ஆனந்தமா அதிகாலை நைட்டெல்லாம் தூக்கம் வந்திருக்காரு, எத்தனை ஆண்டு காத்திருந்துமே இதுக்காக, அதுல சந்தோஷமா அதிகாலை எந்திரிக்கலாம். ஆனா இன்னைக்கு அந்த சந்தோஷம் இல்ல, அந்த ஆனந்தம் இல்ல, அந்த பெரிய காரியம் இல்ல, ரொம்ப அசிங்கமான வேலையை செய்ய வேண்டியதா இருக்கு. ஆனா ஆண்டவருக்கு கீழ்ப்படியணுமே, எனக்கு பிடிக்கலனாலும் அதிகாலையில் எந்திரிச்சு நான் செய்யறேன். ஆபிரகாமும் அதான் செஞ்சாரு. பாக்குறோம் உன் பிள்ளைய பலி எடுத்துட்டு வந்து கொடுனா எவ்வளவு லேட்டா போகலான்றத பாக்கல, அவன் அதிகாலையில் எந்திரிச்சு தன் பிள்ளைய கூட்டு போனான்னு பாக்குறோம். நமக்கு தெரியுமா அந்த கீழ்ப்படிதல்னா என்னன்னு நம்ம கேட்டுக்கணும். இந்த கீழ்ப்படிதல்னா என்ன? நம்முடைய கீழ்ப்படிதல்லாம் நமக்கு பிடிச்சதா, நம்ம மூடு இருக்குதா, நம்மளால முடியுமா அப்படின்றத பார்த்துதான் செய்யற கீழ்ப்படிதல். சந்தோஷமான காரியங்களை கொண்டு கீழ்ப்படிதல், நமக்கு எக்ஸைட்டிங்கா இருக்கிற காரியங்களை கொண்டு கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல் யோசுவா இந்த கீழ்ப்படிதலை வந்து பாருங்களேன், அவருடைய பழக்கத்துக்கோ அவருடைய போக்குக்கோ விருப்பு வெறுப்புக்கோ அந்த கீழ்ப்படிதல் இல்லை. நம்முடைய கீழ்ப்படிதல்லாம் அப்படித்தான், the obedience of convenience இங்கிலீஷ்ல obedience of convenience. அப்படினா என்ன? என் வசதிக்கு ஏற்ற போல் நான் கீழ்படிவேன் இல்லைங்களா? எனக்கு பிடிச்சிச்சுன்னா கீழ்படிவேன். என்னுடைய இதெல்லாம் அவ்வளோலாம் எனக்கு நேச்சர், எனக்கு படிக்கிற பழக்கம்லாம் எனக்கு இயற்கையா வாலிப வயசுலேருந்தே இல்லைங்க. எனக்கு படிக்கிற பழக்கம்லாம் இரவும் பகலும் தேவனுடைய வசனத்தில் வாசிக்கிறவனே பாக்கியவான் வேதம் சொல்லுது. இந்த எக்ஸ்கியூஸா சொல்லிக்கிட்டு நம்ம இருக்கிறது எப்படி நம்ம வளர முடியும்? யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. யோசுவாவுக்கு கீழ்ப்படிதலுக்கு இருந்த காரியங்கள் பாருங்களேன். நம்ம பேக்ரவுண்டோ நம்மளுடைய வளர்ப்போ நம்முடைய பழக்கத்துக்கோ அதுக்கும் கீழ்ப்படிதலுக்கோ சம்பந்தம் இல்லை. ஒருத்தர் ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஒரு இடத்துல சொன்னதை நான் பார்த்தேன். இந்த மாதிரி கீழ்ப்படிதலை தெரியாதவங்க ஒருவேளை அவிவிசுவாசியா கூட இருக்கலாம் அப்படின்றார். ஏன்? அவங்க தங்களை தாங்களே மறுதளிக்கிறதுன்றது என்னன்னே அவங்களுக்கு தெரியாது. யோசிச்சு பாருங்களேன், அது பயங்கரமா அவர் சொல்றாரு. யோசுவாவுக்கு எப்படி கீழ்ப்படிய முடிஞ்சிச்சு? மூணு காரணங்கள் சொன்னேன். முதலாவது காரணம் என்ன ஞாபகம் இருக்கா? தேவனுடைய வார்த்தை அவருக்கு என்னன்னு தெளிவாக தெரிஞ்சிச்சு இல்லைங்களா? நமக்கு தேவனுடைய வார்த்தைகள் தெளிவாக தெரியுதா? தேவன் என்ன சொல்றாரு? இரவும் பகலும் என் வார்த்தையை நீ தியான். எபேசியர்ல சொல்லியிருக்கு, நீங்கள் டோன்ட் பி அன்வைஸ், ஞானம் இல்லாதவர்கள் போல் இருக்காம தேவனுடைய வார்த்தையை படிச்சு ஆண்டவருடைய சித்தம் என்ன என்பதை தெரிஞ்சுக்கணும். ரெகுலரா படிங்க. என்ன பண்றோம்? டெய்லி படிக்கிறோமா பைபிள? மூடு இருந்தா நான் படிப்பேன், மூடு இருந்தா நான் படிக்க மாட்டேன். ஒரு வருஷத்துக்கு வசனங்கள் குறிச்சு அது படிங்க. நான் இல்ல, ஏன் படிக்கிறது இல்ல ரெகுலரா? ஏன்னா நம்ம கீழ்ப்படிதல் கன்வீனியன்ஸ் கீழ்ப்படிதல். எனக்கு இன்னைக்கு அவ்வளவு பிடிக்கிற மாதிரி இல்ல, எனக்கு இன்னைக்கு அவ்வளவு மூடு இருக்கிற மாதிரி இல்ல. அதனாலதாங்க நம்ம தேர்றதே இல்லை. இன்னொன்னு, யோசுவாவுக்கு கீழ்ப்படிதல் காரணம், ஆண்டவர் எனக்கு சமீபமா இருக்கிறார், ஆண்டவர் என்னை விட்டு போயிடக்கூடாது, ஆண்டவர் விட்டு போயிருவேன்னு சொல்லி இருக்கிறாருன்னு. நம்ம ஜப வாழ்க்கை எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாருன்றது தெரியுதா? நமக்கு மூடு இருந்தா கீழ்ப்படிவோம், மூடு இல்லைன்னா ஜபம் பண்ண மாட்டோம். அப்படியா நம்ம இருக்கிறது? யோசிச்சு பாருங்களேன். அப்படித்தான் நம்மள இருக்கிற பெரிய பிரச்சனைகளே தான். ஒபீடியன்ஸ் பை பிரின்சிபல் இருக்கணும். பிரின்சிபல்னா ஆண்டவர் சொல்லிட்டாரு, நான் கீழ்படிஞ்சே படிவேன், எனக்கு பிடிக்குதோ இல்லையோ. காலையில எந்திரிச்சு கீழ்படினேன், உடம்புல இருக்கிறதெல்லாம் சொல்லுது, ஐயோ டயர்டா இருக்குது, தூங்கிரு, இன்னைக்கு ரொம்ப வேலை இருக்குது, தூங்கிரு, என்னால முடியல, ஆனாலும் நான் கீழ்படிவேன். ஏன்? என் உடம்பு பிடிச்சது இல்ல, பிடிக்காதது இல்ல, விருப்பம் இல்ல, மூடு இருக்கிறது இல்ல, ஐ வில் ஒபே மை காட். அப்படி தெரிஞ்சுக்கணும், அப்பதாங்க தேர முடியும். அதுதான் கீழ்ப்படிதல். யோசுவா கிட்ட பார்த்து படிச்சுக்கிறோம். மூடு இருக்குதோ, பைபிளை படிக்கிறதுக்கு மூடு வேணுமா, பைபிளை படிக்கிறதுக்கு நமக்கு இது வேணுமா, ஏற்கனவே ட்ரைனிங் இல்ல? ஆண்டவர் சொல்லிட்டார், இது இப்படி படிக்கிறவனை தான் நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி இருக்கிறார். ஆண்டவரே, எனக்கு படிப்பு பரிவு இருக்குதோ இல்லையோ ஆண்டவரே நீ சொல்லி இருக்கிறீர், எனக்கு மூடு இருக்குதோ பிடிக்குதோ இல்லையோ வேதத்தை எடுத்து நான் வாசிப்பேன், அதை தொடர்ந்து வாசிப்பேன், ஒரு போர் அடிக்கிற மாதிரி இருந்தாலும் வாசிப்பேன். ஏன்? ஐ வில் ஒபே யூ. தாங்க ஒபீடியன்ஸ், ஒபீடியன்ஸ் பை பிரின்சிபல், அதை நம்ம கத்துக்கணும், ரொம்ப முக்கியமா கத்துக்கணும். கடவுளுடைய ஆண்டவருடைய பிரசன்னம் யோசுவா விட்டு போயிடக்கூடாதுன்னு அவர் உணர்ந்ததுக்கு காரணம் என்ன? ஏன்னா அவருக்கு ரெகுலரா ஜப பழக்கம் இருந்ததுனால. அவருக்கு மூடு இருந்தா வண்டி ஜபிக்க மாட்டார், எப்பவும் ஜபிப்பார் இல்லைங்களா. ஜபம் பண்ணணும் இல்லைங்களா. ரொம்ப டயர்டா இருக்கு, நம்ம கன்வீனியன்ஸ் படி கீழ்படியிருந்த நம்ம விட்டுருணுங்க. சரி, நம்ம இதோடு ஒரு முடிவுக்கு கொண்டு வருவோம். அடுத்ததாக அவர் கீழ்ப்படுகிறதுக்கு காரணம் என்ன? கடவுளுடைய மகிமையை குறித்து தனக்கு இருந்த அந்த பக்தி வைராக்கியம். ஆண்டவரே, உன் நாமத்துக்காக நீ என்ன செய்வீர், உன் நாமத்துக்காக என்ன செய்வீர், அதை நம்ம வளர்த்துக்க பார்க்கணுங்க. அதை நம்ம வளர்த்துக்க பார்க்கணும். வேதம் சொல்லுது, நம்ம புசித்தாலும் குடித்தாலும் எல்லாமே தேவனுடைய மகிமைக்காக செய்யணும். சின்ன சின்ன காரியங்களையும் கடவுளுடைய மகிமை தான் எனக்கு பெருசு. காலையில கூட பார்த்தோம் இல்லையா, உண்மையான மனம் திரும்புதல்னா என்ன? பாவத்திலிருந்து திரும்பி எனக்கு இன்னுமே இருக்கிற லட்சியம், குறிக்கோள் எல்லாமே கடவுள் மகிமை தான். என் தேவன் உயரணும், என் தேவன் மகிமைப்படணும், அதுதான் எனக்கு இருக்கணும். அந்த இது இருந்ததுனால தான் தனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது, தனக்கு விருப்பமே இல்லை, ஆனாலும் கீழ்படுகிறத பாக்குறோம் இல்லைங்களா. ஆபிரகாம் கீழ்படுகிறத பாக்குறோம். இவங்களுக்கு எல்லாம் என்ன? ஆண்டவருடைய வார்த்தை தெளிவாக தெரிஞ்சிச்சு, ஆண்டவரோடு நெருங்கி இருந்தாங்க, ஆண்டவருடைய மகிமை தான் அவங்களுக்கு பெருசா இருந்துச்சு. அவங்க விருப்பமோ வெறுப்பமோ, அவங்க சுய இதுவோ அவங்களுக்கு பெருசா இருக்குல்ல. ஆகவே நம்ம எந்த அளவுக்கு சபையாக அந்த மாதிரி கீழ்படிய கத்துக்கிறோமோ அப்பதாங்க நம்ம வளர முடியும், வளர முடியும். யோசிச்சு பாருங்க, ஒரே பயன்பாடு சொல்லி முடிக்கிறேன். இன்னைக்கு சண்டே, போன மண்டேல இருந்து டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, சாட்டர்டே வரைக்கும் எங்கேயாவது உங்களால உங்க வாழ்க்கையை திரும்பி பார்த்து உங்க விருப்பத்தை, உங்க ஆசைய விருப்பத்தை மெரிச்சுக்கிட்டு நீங்க ஆண்டவருக்கு எந்த விஷயத்திலாவது கீழ்ப்படிஞ்சிருக்கிறீங்களா? யோசிச்சு பாருங்க கொஞ்ச நேரம். ஏதாவது ஒரு காரியத்துல எனக்கு இது பார்க்கணும், நான் இப்போ டிவி பார்க்கணும்னு என் விருப்பமெல்லாம் சொல்லுது, ஆனா காலையிலேருந்து நான் ஜபம் பண்ணலையே, இல்லை நான் ஆஃப் பண்ணிட்டு போய் நான் ஜபம் பண்ண போறேன்னு அதை மெரிச்சுக்கிட்டு போய் பண்ணியிருக்கிறீங்களா? யோசிச்சு பாருங்க, அதை நம்ம யோசிச்சு பார்க்கணும். எப்படியாவது இல்லை, நான் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணுமேன்றதுக்காக நம்ம ஆசைகளை, நம்முடைய இயல்பா இருக்கக்கூடிய விருப்பங்களை, வெறுப்புகளை அதை மெரிச்சிட்டு போய், அதுக்கு இடம் கொடுக்காம அதை மறுதளிச்சுட்டு போய் ஆண்டவர் கீழ்ப்படிஞ்சிருக்குமா? ஒரு பாவத்தை செய்ய தூண்டுது நம்ம இதயம் இல்ல, ஒரு காரியத்தை, அசிங்கமான காரியத்தை பார்க்கணும்னு தூண்டுது. எல்லாம் என்னில் இருக்கிறதெல்லாம் அந்த பக்கம் இழுக்குது என்னன்னு இல்லைங்களா, இழுக்குது என்ன, ஆனா அதையெல்லாம் நான் மெரிச்சுக்கிட்டு அதை பார்க்காம ஆண்டவர் கீழ்ப்படியணுமே நான் வந்திருக்கிறேன். அதுதான் பழக்கம், அதுதான் நம்ம செய்யணும், அதுதான் கீழ்ப்படிதல். பாருங்களேன், யோசிச்சு பாருங்க, உங்க வாழ்க்கையில் அந்த மாதிரி செஞ்சிருக்கிறீங்களா? இல்ல மனைவிகளா இருக்கிறவங்க, உங்களுக்கு உள்ளுக்குள்ளெல்லாம் சொல்லுது, பயங்கரமா திட்டணும், பயங்கரமா இது பண்ணணும்னு. இல்ல ஆண்டவரே, புருஷர்களுக்கு கீழ்ப்படியணும் நான் சொல்லியிருக்கிறேன், இதுல நான் கொஞ்சம் தாங்கி பொறுமையா இருக்குவேன், நான் என்ன முழுங்கிக்குவேன்னு இருந்திருக்கிறீங்களா? ஹஸ்பண்ட்ஸ் மனைவியை நேசிக்கணும், அவங்க திட்டம் போது திருப்பி ஒன்னு கொடுக்கலாமான்னு வருது, ஏதாவது சொல்லாமான்னு வருது. ஆனா ஆண்டவரே, மனைவி புருஷர்களே, உங்க மனைவிகளோடு விவேகத்தோடு வாழுங்கள், அவங்கள அன்பு கூறுங்கள், அதனால நான் முழுங்கிக்கிட்டு அன்பை காட்டுவேன் ஆண்டவரேன்னு அந்த நம்ம இயற்கையை மெரிச்சுக்கிட்டு, நம்ம ஆசைய, நம்முடைய மாம்சத்தை மெரிச்சுக்கிட்டு நம்ம ஆண்டவர் கீழ்படிச்சிருக்கிறோமா? யோசிச்சு பாருங்களேன், உங்க வேலையில யோசிச்சு பாருங்க, உங்க பாஸ் ஏதோ திட்டுறாரு, உங்க பாஸ் ஏதோ சொல்றாரு, பிடிக்காத காரியத்தை செய்ய சொல்றாங்க, உங்களுக்கு விருப்பம் இல்லாத காரியத்தை. வேலைக்காரர்களே, உங்கள் எஜமான்களுக்கு கீழ்படியுங்க. இதெல்லாம் ஏன் பர்சனலா சொல்றேன்னா, நம்மளாம் ரொம்ப பெரிய மாஸ்டர்ஸ். ஒரு காரியத்தை படிச்சோன்னா அது நமக்கு அப்பெல்லாம் எப்படி பண்ணாம இருக்கணும்னு பாத்துக்கோம். இல்லைங்களா, பிள்ளைங்களை விட்டுட்டேன் நான் பாருங்களேன், பிள்ளைங்க நீங்க யோசிச்சு பாருங்க, அப்பா அம்மா பிடிக்காத ஒரு காரியத்தை சொல்றாங்க, விருப்பமே இல்லை, ஐயோ விடுமா விடுப்பான்ற மாதிரி நமக்கு வருது. ஆனாலும் அதை நான் மெரிச்சுக்கிட்டு பெற்றோர்களுக்கு கீழ்படியுங்கள், பெற்றோர்களை கனம் பண்ணுங்கன்றத நான் போய் செஞ்சிருக்கிறேன்னா அது எவ்வளவு ஆத்தும திருப்தி கொடுக்கும் தெரியுமா? அது எவ்வளவு ஆண்டவருக்கு பிரியமானது தெரியுமா? ஒரு கொண்ட இருதயத்தை எவ்வளவு கொடுக்கும் தெரியுமா? அதுதான் அந்த மெய்யான கீழ்ப்படிதல். அதை பார்த்து ஆபிரகாம் செஞ்சதை பார்த்து, தன்னுடைய ஒவ்வொரு அங்கத்துக்கும் பிடிக்காத காரியத்தை போய் அந்த மனுஷன் செஞ்சது, அந்த விசுவாசத்தையோ கீழ்ப்படுதலை பார்த்து ஆண்டவர் மெச்சித்துக்கிட்டார். அதை கீழ்ப்படிதல் நம்ம கத்துக்கணும். அது கத்துக்கலன்னா ஒழுங்கா பைபிளை படிக்க பேசிக்ஸே ஒழுங்கா இருக்காது நம்ம கிட்ட. ஜெபம் பண்றது ஒழுங்கா இருக்காது, பைபிள் படிக்கிறது ஒழுங்கா இருக்காது. எப்பப்பா படிச்ச மூடு இருந்தா படிப்போம், மூடு இல்லாம படிக்க மாட்டேன். அது கிறிஸ்தவ வாழ்க்கையில வளரவே முடியாது. தேவன் அப்படிப்பட்ட கீழ்ப்படுதல் நம்ம கத்துக் கொடுக்கட்டும். ஜெபம் பண்ணு.